எனக்கு நினைவாக கொண்டுள்ளது. எனவே அது ஆணவ மடம் சார்ந்த அந்த மனத்திலிருந்து நீங்கி மற்றொரு உள்ளமாக மற்றொரு மனமாக விளங்கக்கூடிய அந்த திருவருளை பொருந்தி அது தன்னுடைய தற்போதும் கெடுதலாகிய வினைக்கு பயனாக வரும் சிவபோகத்தை முதல்வனது கருணையாலே புசிக்கின்றது என்று கூறினார். மன இருள் இரிய, இரிய என்பது நீங்க, மன இருள் என்றால் இருள் மனம் என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். இருள் என்பது உவமையாக பெயராய் ஆணவ மனத்தை குறித்தது. இந்த மனம் இருக்கின்றதே நம்முடைய மனம், இது ஆணவ மனத்தின் வழி நிற்பது, மாயா காரியம். அதனால இருள் மனத்தின் வழி நிற்கும் மனம் என்பதனாலே மன இருள் என்று சொன்னார். இரிய என்றால் நீங்க, இந்த மனம் நீங்க மற்றொரு உள்ளம் அது மருவி. மற்றொரு உள்ளம் என்பது திருவருளை சொன்னார். திருவருளை இன்னொரு உள்ளம் அப்படின்னு வர்ணிக்கின்றார். மற்றொரு மனமா உள்ளமாகிய திருவருளை பொருந்தி மாயா வினையரும். இந்த மாயா வினைங்கிறது என்ன அப்படின்னா, மாயா வினையரும் வினை அப்படின்னா மாயா வினை அரும் வினை, ரொம்ப நாம நுணுக்கமாக பொருள் கொள்ள வேண்டிய பகுதி. மாயா வினை அரும் வினை, வினை புசிப்பான் என்று அர்த்தால வருகின்றது. வினை புசிப்பான்னா வினைக்கு ஏற்ற போகங்களை புசிப்பான். சீவன்முத்தர்கள் இப்படி சொல்லலாமா? சீவன்முத்தர்கள் வினைக்கேற்ற போகங்களையா புசிக்கின்றார்கள்? அவர்கள் சிவபோகத்தை தானே புசிக்கின்றார்கள். போன பாடல கூட சொன்னாரே, இப்ப வினை புசிப்பான் என்று சொன்னாரே என்றால், வினை புசிப்பான்னா வினைக்கேற்ற பலனை புசிப்பான் பொருள் பண்ண முடியும், வேற எந்த பொருளும் பண்ண முடியாது. வினைக்கேற்ற பலன்னா எந்த வினைக்கேற்ற பலன்? உலக நல்வினை, உலக தீவினை, இந்த ரெண்டு பேற்ற பலனை தான் நாம புசித்துக் கொண்டிருக்கின்றோம். இங்க வினை புசிப்பான்னா அது எந்த வினை, எந்த வினைக்கேற்ற பலனை புசிப்பான், அந்த வினை எப்படிப்பட்ட வினை, அதான் அடை கொடுத்து வர்ணித்தார். மாயா வினை அரும் வினை என்று சொன்னார். மாயா வினை அரும் வினை என்று சொன்னார். அதாவது மாயா வினை என்பது என்னவென்றால் தற்போதத்தால் எழக்கூடிய வினை, நான் என்ற உணர்வோடு செய்யப்படுகின்ற நல்வினையானாலும் சரிதான், தீவினையானாலும் சரி, நான் என்ற உணர்வோடு அருளை மறந்து, அருளின் உதவியை மறந்து, நான் செய்கின்றேன் என்ற உணர்வோடு நல்வினை செய்தாலும் சரி, அருளை மறந்து நான் நாம வந்து நினைக்கும் நான்கிற உணர்வுனா ரொம்ப செருக்கில் ரொம்ப வந்து அகம்பாவத்தில் இருக்கிறவங்களை தான் நம்ம நான்கிற உணர்வு உள்ளவனு, அப்படி நம்ம எல்லாமே நான்கிற உணர்வு தான் இருக்கும். அருளை மறந்து இருக்கின்ற வேலை எல்லாமே நான் என்ற உணர்வோடு இருக்கும் வேலை தான். அது நம்ம பிரத்தியாட்ட ரொம்ப மரியாதையா பேசினாலும் சரி, பிரத்தியாட்ட பணிவா பேசினாலும் சரி, மற்றவர்களுக்கு நாம எவ்வளவுதான் நம்ம பிரயாசையோட அன்போடு நம்ம தொண்டு செஞ்சாலும் சரி, இவையெல்லாம் அருளால் தான் நாம் செய்ய முடிகின்றது அப்படிங்கிற உணர்ச்சி இல்லாம நாம எவ்வளவு பணிவா நடந்துகிட்டாலும் சரி, எவ்வளவு செஞ்சாலும் சரி, அதெல்லாம் நான் என்ற உணர்வு தான். நாம பிரத்தியாட்ட பணிவா நடந்துகிட்டோம்னா நான் என்ற உணர்வு நமக்கு கிடையாது ஐயா அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோம். அப்படி இல்லை, ஒரு எல்லாத்தையும் பணிவா பேசுறாரு, எல்லாத்தையும் அன்பா நடக்காரு, அவருக்கு நான் என்ற உணர்வு இல்லைன்னு நாம சொல்றோம். அது தவறு. ஞான சாஸ்திரங்களிலே நான் என்ற உணர்வு சொல்லப்படுவது என்னவென்றால், திருவருள் அறிவிக்காமல் நமக்கு ஒரு அறிவும் நிகழாது. சடப்பொருள் மாதிரி இருக்க வேண்டியதான், அதுதான் நம்முடைய லட்சணம் ஆகும், உயிருடைய லட்சணம் ஆகும். அவன் அறிவித்தாலன்றி இந்த ஆன்மா எதையும் அறியாது. அப்படி இருக்கும் பொழுது அறிவிக்கின்றானே அந்த அந்த அறிவித்தலாகிய உபகாரத்தை நாம நினைச்சு பார்க்காம சூரிய ஒளி, விளக்கு ஒளி இவற்றின் துணை கொண்டு தான் பார்க்கின்றோம். ஆனா ஏதோ நாம பார்க்கின்ற மாதிரி தான் பார்க்க முடியாது, அதன் துணையை நாம நினைப்பதில்லை. கரண்ட் போகும்போதுதான் தெரியுது அந்த துணையை இழந்து நிற்கின்றோம். ஆகவே இப்படி பிரத்யட்சமாக துணை செய்யக்கூடிய இந்த துணையை நாம வந்து உணராத போது தோன்றா துணையாகிய அருளை நாம் உணர்வது அறிவுதான், அவ்வளவுதான் நம்ம பக்குவம் இருக்கின்றது. ஆகையினாலே அந்த அருளை மறந்து எப்படிப்பட்ட வினையை செய்தாலும், எவ்வளவு சிறந்த வினையை செய்தாலும் அது வந்து தான் என்ற உணர்வோடு செய்யப்படும் வினைதான். அந்த தன்மை அரும் வினையை வந்து ஆன்மா சீவன்முத்தன் செய்யறான். அந்த தற்போதம் தான் என்ற உணர்வு அற்றுப்போகின்ற வினை. அப்போ என்ன அர்த்தம், தான் என்ற உணர்வு அற்றுப்போதுன்னா அருளையே நினைக்கின்றான். அதான் மேல சொன்ன என்ன முந்தின முதலடியில் சொன்னார் இல்லையா, நினைவது கருணைதானாய். இந்த சீவன்முத்தனுடைய நினைவு கூறா கருணை என்பது அருள் திருவருள். சிவன்முத்தனுடைய நினைவு கூறா எதுலதான் இருக்கும், திருவருளையே தான் சிந்தித்துக் கொண்டிருக்கும். சிவன்முத்தனுடைய சிந்தனை நினைவு வந்து திருவருளையே சிந்திக்கும். அப்ப எதை செய்தாலும் அவன் அருளை மறந்து செய்ய மாட்டான். அப்போ அது தற்போதம் அறக்கூடிய வினையத்தான் அவன் செய்கின்றான். தற்போதம் அற்று அருளையே சார்பாக கொண்டுதான் அவன் செய்கின்றான். எனவே அந்த வினைக்கு பலனை புசிப்பான். ஐயா தற்போதத்தோடு செய்யக்கூடிய வினைகளுக்கெல்லாம் இன்பமும் துன்பமும் பலன். தற்போதம் அற்று அருளையே சார்ந்து செய்யக்கூடிய வினைக்கு எது பலன்? அதுக்கும் உலக இன்பத்தே பலனா கொடுப்பான் சுவாமி. என்ன அவளுக்கு அந்த அப்படிப்பட்டவரா, அவரவர் வினைக்குத்தான பலனா கொடுப்பான். தற்போதம் கொண்டு நல்வினை செய்வர்களுக்கு நல்லா செய்யப்பா, நீ நல்லா நடந்துகிட்டா நல்லா இன்பத்தை அனுபவிக்கணும், உலக இன்பத்தை கொடுப்பான். உலகத்துல சிறந்த பிறவி, உலகத்துல மேன்மேலும் புகழ் பணம் எல்லாம் சேர்ற மாதிரி, அல்லது இதுக்கும் மேல பெரிய சிறப்பான புண்ணியங்கள் செஞ்சிருந்தான்னா தேவலோக பதவி எல்லாம் கொடுப்பாங்க. அதே மாதிரி தற்போதம் கொண்டு தீவினை செய்தவர்களுக்கு துன்பமான தாழ்ந்த பதவியை கொடுத்து துன்பத்தை கொடுக்காரு. ஆகவே தற்போதம் கொண்டு செய்தவனுக்கு அதுக்கு அதுக்கு ஏத்த பலனை கொடுக்கிற மாதிரி, தற்போதம் அற்று, தற்போதம் அற்றுன்னா அப்ப எதையாவது ஒண்ணு சாரணமே அருளை சான்று. அன்னமானது தற்போதம் அற்று, தான் என்ற அந்த உணர்வு அற்று, அருளால் தான் எல்லாம் நடக்கின்றன என்று அருளை சார்ந்து செய்கின்றானே, அந்த அருளையே நினைவாக கொண்டு செய்கின்றானே, அந்த செயல்களுக்கெல்லாம் என்ன பலனை கொடுப்பார்? முத்தி இன்பமாகிய சிவபோக பலனை தான் கொடுக்கின்றார். அதான் சொன்னார் மாயா வினை அரும் வினைன்னு சொன்னார். மாயா வினை என்பது தற்போதத்தோடு செய்யக்கூடிய வினை, அந்த வினை அற்று செய்யக்கூடிய வினை. அதனால மாயா வினை அரும் வினை. அந்த தற்போதம் அற்று செய்யக்கூடிய வினைக்கு பலன் எது அப்படின்னா முத்தி இன்பமே பலன். அந்த வினை பலனை அவன் கொடுக்க, இந்த பெருமான் கொடுக்க, இந்த சிவன்முத்தன் புசிப்பான். மேலவன் கருணையாலே, அந்த மேலவனாகிய சிவபெருமானுடைய கருணையினாலே தற்போதமற்று செய்யக்கூடிய வினைக்கு தகுந்த சிவபோகத்தை இந்த சிவன்முத்தன் புசிப்பான். இந்த கருத்துக்கு பிரமாணம் திருவருட்பயனிலே இந்த கருத்து உள்ளது. 97வது குறளிலே திருவருட்பயனிலே உள்ளது. அதுல என்ன சொல்லியிருக்காரு திருவருட்பயனில் உமாவதி சிவம் ஆசிரியர், திருவருட்பயன் ஆசிரியர் உமாவதி சிவம், அவர் என்ன சொல்லியிருக்கின்றார் என்றால், உருந்தொழிற்கு தக்க பயன் உலகம். உருந்தொழில் தன்முனைப்பு, உருந்தொழில் தற்போதம், உருந்தொழில் தான் என்ற நினைவோடு செய்யக்கூடிய தொழில்கள், அந்த தொழில்களுக்கு பயன் என்ன, பலன் என்ன? உலகம், உலக பலன்கள், உலகத்தில் உள்ள இன்பம் துன்பம், இதுதான் தற்போதத்தோடு செய்யக்கூடிய வினைக்கு. தற்போதத்தோடு நல்வினை செஞ்சானா இன்பம், தற்போதத்தோடு தீவினை செஞ்சானா துன்பம். உருந்தொழிற்கு தக்க பயன் உலகம் என்று சொல்லிவிட்டேன். தற்போதத்தோடு செய்யக்கூடிய வினைக்கு பலன் உலக பலன்கள், இந்த கருத்தை அப்படி சொல்லியிருக்கார். தத்தம் வருந்தொழிற்கு வாய்மை பயன், வாய்மைனா மெய், உண்மை மெய். அப்ப இந்த இடத்துல மெய்ப்பொருளாக சிவத்தை குறித்தது. வாய்மை என்பது அப்ப இந்த இடத்துல சிவம், வாய்மை பயன், சிவமே பயன், சிவமே பலனாகின்றான். யாருக்கு சிவமே பலனாகின்றான்? தத்தம் வருந்தொழிற்கு. வரும் வல்லின ரூ, இடைநிறுவு போட்டா வருதல் அப்படின்னு குறிக்கும். இது வரும் அப்படின்னா வல்லின ரூ போடணும். வரும் தொழில்னா தன்முனைப்பு வற்றி போகக்கூடிய தொழில்கள், தன்முனைப்பை வற்றச் செய்து அருளின் வழி நின்று செய்கின்ற தொழில்களுக்கு எது பயனாக உள்ளது? வாய்மை மெய்ப்பொருளாக சிவமே பயனாக உள்ளது. அருமையாக வகுத்து சொல்லியிருக்கின்றார் திருவருட்பயன். ஐயா, தன்முனைப்போடு செய்யும் வினைகளுக்கெல்லாம் உலக போகங்களே பயன்கள், தன்முனைப்பு வற்றி போக அருளோடு சார்ந்து செய்யும் செயல்களுக்கெல்லாம் வாய்மையாக சிவமே பயன் என்று அருமையாக அந்த திருவருட்பயனில் சொன்ன கருத்தை இங்கே நம்முடைய குருமூர்த்திகள் நாம் எல்லாம் விளங்கும்படிக்கு நல்ல விரிவாக 4 அடிகளிலே, அது 2 அடி உணர்வது அறிவு, சின்ன குரல் 2 அடிதான் இருக்கு. உருந்தொழில்னா என்ன, வருந்தொழில்னா என்ன, நம்ம விளங்கிக் கொள்வது அறிவு. அப்போ அதை நல்ல ஆசிரியர் விருத்தத்தில், அரிசியர் விருத்தத்தில் நல்ல விரிவாக விளக்கமாக நம்முடைய குருமூர்த்திகள் எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. மாயாவினை அரும் வினை. மாயாவினை என்பது தற்போதம் கொண்டு செய்யக்கூடிய வினை. அரும்வினை என்றால் அந்த தற்போத உணர்வு அற்று செய்யக்கூடிய வினை. மாயாவினையாகிய தற்போத வினை அற்று போகும்படியாக செய்யக்கூடிய வினைகள், அருளை சார்ந்து செய்யும் செயல்கள், அந்த செயல்களுக்கு ஏற்ற பலனை சிவபெருமான் கருணையினாலே அந்த சீவன்முத்தன் புசிப்பான் என்று கூறினார். அடுத்த பாடலிலே அருமையாக ஒரு ஐயப்பாட்டினை எழுப்புகின்றார்கள் நம்முடைய குருமூர்த்தி. எழுப்பி அதற்கு அருமையாக விடையும் கூறி அருள்கின்றார். என்னவென்றால், இந்த சீவன்முத்தனாகிய ஆன்மா சிவத்தோடையே கலந்து வரும். இதுக்கு முன்னால் வழிபாடுகள்லாம் செய்தது, உடலால் செய்யக்கூடிய வழிபாடு, சரியை ஆலயத்தை வந்து பெருக்குதல், மெழுகுதல், நந்தவனம் அமைத்து புஷ்பங்களை பொய்து எம்பெருமானுக்கு மாலை அணிவித்தல், எம்பெருமானை தோத்திரங்களாலே தேவாரமுறை தோத்திரங்களாலே புகழ்ந்து பாடுதல், ஆலயத்துக்கு வருகின்ற ஏனைய அடியார்கள், சிவவேடம் தாங்கி வருகின்ற ஏனைய அடியார்களுக்கு பணி வந்து அவர்கள் ஏவல் கேட்டு அவர்களுக்கும் பணி செய்தல், இந்த சரியையெல்லாம் அந்த ஆன்மா செய்தது. சரிய வழிபாடு இதெல்லாம், அப்புறம் சிறியை வழிபாடு செய்தது இல்லையா, சிவபூசை இருந்தவர்களை பெற்று ஆன்மாத்த சிவபூசை செய்தது, யோகம் அந்த புறப்பூசை செய்த பயிற்சி நிரம்ப பெற்று அகத்திலேயே அந்த சிவபூசை ஏற்றக்கூடிய யோக பயிற்சியும் செய்தது. இதெல்லாம் இந்த வழிபாடுகள்லாம் ஏன் செய்தது? சிவத்தை பெற வேண்டும், சிவத்தோடு கலந்து விட வேண்டும், அந்த நோக்கம் பற்றி தானே செய்தது. இப்ப இந்த ஆன்மா குருவருள் பெற்று இல்லையா இந்த சரியை புதிய யோகம்லாம் இயற்றினதுக்கு பலனாக குருவாக சுவாமி எழுந்தொழி வந்து குருவருள் தந்து இந்த தசகாரியங்கள் 10 அனுபவங்களையும் தந்து கடைசியில் சிவபோகம் தந்துட்டேன். அந்த ஆன்மா சிவத்தோடைய கூடியாச்சு. அப்ப எந்த நோக்கத்துக்காக வழிபாடு செய்தோ அந்த நோக்கம் நிறைவேறியாச்சு. சிவத்தோடு ஆன்மா 2.5 கலந்து தேரின்பத்தில் இருக்கு. அதற்கு அப்புறம் அந்த ஆன்மா எதுக்கு வழிபாடு செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வி வருகிறது. உற்றவன் சிவனேயாக ஒத்துடல் சிவனதாக பெற்றவன், ஐயா சிவத்தையே அந்த ஆன்மா பெற்றாச்சு இல்லையா, உடலும் சிவன் வசம் ஆயிட்டது, அதுக்கப்புறம் அர்ச்சனாதி பிடிப்பதன், அப்புறம் இவன் ஏன் அர்ச்சனையிலே செய்ய வேண்டும்? அர்ச்சனைன்னா அந்த நாமாவளியை சொல்லி புஷ்பங்களை போடுறது மட்டும்தான் அர்ச்சனைன்னு நாம பெரும்பாலும் கருதுகின்றோம். அர்ச்சனை என்ற சொல்லே பூசை என்றதுதான் பொருள். அது சீவன்முத்தனா ஆன பிறகு சிவத்தோடையே கலந்தாச்சு, சிவத்தோடு கூடுவதற்காகத்தான், சிவத்திலே கலப்பதற்காக தான் வழிபாடுதான் செய்தான். இப்போ வழிபாடுலாம் செய்து அதன் பலனாக சிவத்தோடு கூடியாச்சு, சீவன்முத்தனா ஆயாச்சு. அப்புறமும் அவன் ஏன் அர்ச்சனைகளை செய்ய வேண்டும்? ஏன்னா சீவன்முத்தர்களும் வழிபட்டார்கள், தலந்தரமாக வந்து வழிபட்டார்கள். மூவர் முதலிகள் தலையாத்திரை மேற்கொண்டு தலந்தரமாக வழிபட்டார். அவர்கள் தான் எல்லாம் அருள் பெற்றவர்கள் தானே. ஞானப்பால் மூலமாக அருள் பெற்று விட்டார். அவரும் சூரிய நோயிலிருந்து காப்பாற்றப்பட்டு அருள் பெற்று விட்டார். சுந்தரமூர் சுவாமிகளும் தடுத்தார் கொள்ளப்பட்டு அருள் பெற்று விட்டார். திருவடி தீசி செய்யப்பட்டு விட்டார். அதுக்கப்புறமும் அவர்கள் வந்து வழிபாட்டிலே ஏன் இருந்தார்கள் என்று ஒரு கேள்வி வருகிறது. மலைவு தீர சொற்றிடல் வேண்டும், அடியேனுடைய ஐயம் தீரும்படியாக இந்த கேள்விக்கு விடை சொல்ல வேண்டும். சீவன் முத்தரும் ஏன் வழிபாடு செய்கின்றார்கள்? அது மிக அருமையாக விளக்கம், விரிவான விளக்கம் இந்த நூலில் தான் இருக்கின்றது. நம்முடைய குருமூர்த்திகள், மூன்றாவது குருமூர்த்திகள் அம்பலமான தேசிக சுவாமிகள் அவர்கள் அருள் செய்துள்ள இந்த தசகாரியம் என்ற இந்த நூலில் தான் இந்த கேள்விக்கு அருமையாக விரிவாக விடை உள்ளது. மற்றதில் இந்த மாதிரி கேள்வியும் தடையும் விடையுமாக சொல்லவில்லை, அருமையாக சொல்றார். ஏன் அர்ச்சனைகள் செய்ய வேண்டும்? நேயம் துளங்கிய ஆவி ஆன்மா நற்றிலும் மேனியாகும் நாடில் அங்காங்கியாமே என்று அடுத்த ரெண்டு அடிகள் சொல்கிறேன். அதாவது சிவத்திற்கு இந்த ஆன்மா திருமேனியாக விளங்கும். இந்த ஆன்மா முத்தியடைந்து விட்ட ஆன்மா, சிவத்தோடு கூடி முத்தியடைந்து விட்ட ஆன்மா எப்படி விளங்குமா? அந்த சிவத்துக்கு திருமேனியாக விளங்கும். அந்த ஆன்மாவை சிவபெருமானுக்கு திருமேனியாக விளங்குதுன்னா அப்ப எப்பேற்பட்ட ஒரு நிலை பாருங்க. இந்த ஆன்மா அருள் தான் சுவாமிக்கு திருமேனி. இந்த ஆன்மா தான் அருளோடு திளைத்து அருளோடய அமிழ்ந்துட்டுது. அப்ப இந்த அந்த முத்தான்மாவும் அவனுக்கு திருமேனியா விளங்குது. ஆமா, திருமேனியாகும் நாடில் அங்காங்கியாமே. எனவே நாடில் ஆராய்ந்து பார்த்தால் அங்காங்கியாமே, சிவபெருமானுக்கும் முத்தான்மாவுக்கும் உள்ள சம்பந்தம் அங்காங்கி சம்பந்தம். இந்த முத்தான்மா அவனுக்கு அங்கம், திருமேனியாகிய அங்கம். அங்கத்தை உடையவன் என்ன சொல்லுவோம்? அங்கின்னு சொல்லுவோம். அங்கி என்பது அக்னி என்ற நெருப்பையும் வந்து அங்கின்னு சொல்லுவோம், அது வேறு. அங்கத்தை உடைய பொருளை அங்கின்னு சொல்லுவோம். ஆகவே இப்ப பார்த்தோம்னா நம்ம உடல் வந்து நமக்கு அங்கம், உயிராகிய நாம் இந்த உடலை அங்கமாக கொண்டிருக்கிற அங்கி. முத்தி நிலையிலே சீவன் முத்தி அந்த முத்தி நிலை அடைந்து விட்ட அந்த முத்த ஆன்மா அது அங்கம், சிவபெருமானுக்கு அங்கம். சிவபெருமான் அந்த ஆன்மாவை அங்கமாக கொண்டிருக்கிற அங்கி. எனவே நாடில் ஆராய்ந்து பார்த்தால் அங்காங்கியாமே, சிவபெருமானுக்கும் முத்தான்மாவுக்கும் உள்ள சம்பந்தம் அங்கத்துக்கும் அங்கிக்கும் உள்ள சம்பந்தம். முத்தான்மா அங்கம், சிவபெருமான் அங்கி என்று கூறினார். அப்போ என்ன கேள்வி கேட்டிருக்கான், ஐயா சீவன் முத்தர்களும் ஏன் வழிபாடு செய்ய வேண்டும்? அவர்கள் அந்த முத்தி நிலையை பெறுவதற்காக வழிபாடுகளாக செய்தார்கள், சரியை கிரியை ஒன்றொட்டி செய்தார்கள். இப்போ அந்த முத்தியே அடைஞ்சாச்சு, சிவத்தோடைய கூடியாச்சு, அப்புறம் என்ன வழிபாடு? மேலும் இந்த உடலே சிவபெருமான் வசமாயிட்டது, அப்புறம் என்ன வழிபாடு அப்படின்னு கேட்டதுக்கு முழு விடையும் சொல்லிடல. அது படிப்படியா விடை சொல்றாங்க. அதுல முதல் கருத்தை இங்க சொல்லியிருக்காங்க என்னன்னா, அப்பா ஒரு கருத்தை தெரிஞ்சுக்கோ என்ன அப்படின்னா, சீவன் முத்தனுக்கும் சிவத்துக்கும் உள்ள சம்பந்தம் வந்து அங்கத்துக்கும் அங்கிக்கும் உள்ள சம்பந்தப்பா, அது தெரிஞ்சுக்கோ. மேலும் இந்த இடத்துல புற வழிபாடு விதித்தது என்னன்னா, வழிபாடு விதித்ததுன்னா புற வழிபாடு. இப்போ முத்தி நிலையில வந்து ஆன்மா சிவத்தை வழிபட்டு கொண்டுதான் இருக்கிறது. நம்ம சித்தாந்த முத்தியை நம்ம நல்லா உணர்ந்து கொள்ள வேண்டும். சில சமயங்கள் சொல்லுங்க, ஞானம் பெற்ற பிறகு வழிபாடு தேவையில்லைன்னு சொல்லிட்டேன். சித்தாந்தம் இப்படி சொல்லணும், ஞானம் வந்தாச்சுன்னா அப்புறம் பக்தி தேவையில்லை, ஞானத்தை அடைய வர பக்தி வேணும், ஞானம் வந்தாச்சுன்னா பக்தி வேண்டாம், இப்படி சொல்லுகின்ற சமயங்கள்லாம் இதே வேதாந்த சமயம் அப்படிதான் சொல்லுது கேட்டீங்களா. ஞானம் வந்ததுன்னா பக்தி வேண்டாம், பக்தி கீழ்நிலை, ஞானம் மேல்நிலை. ஆனா சித்தாந்தத்துல முத்தி அப்படி சொல்றது, சித்தாந்த முத்தி என்பது என்னவென்றால் அந்த இடத்துல பக்தி தான், பக்தி இல்லாம முத்தி சொல்றது கேட்டீங்களா. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, இவன் முழுமையாக பக்தி செய்வதற்கு பக்திக்கும் ஞானத்துக்கும் உள்ள தொடர்பு, பக்திக்கும் ஞானத்துக்கு என்ன தொடர்புன்னா, ஒருவன் ஞானி ஆயிட்டான்னா என்ன பொருள் அப்படின்னா, அவன் முழுமையாக பக்தி செய்வதற்கு, சிவபெருமான் மேல் முழுமையாக பக்தி செய்வதற்கு எது எது தடையாக இருந்ததோ அந்த தடை நீங்கப்பட்டவன் தான் ஞானி. சித்தாந்தம் கொடுக்குற வழக்கம் அதுதான். சிவபெருமான முழுமையாக பக்தியோடு வழிபட வேண்டும் நினைக்கிறான், நாம நினைக்க முடியுதா? இல்லை, பல தடைகள் நமக்கு இருக்கின்றன. இந்த தடைகள் எல்லாவற்றிலிருந்து நீங்க பெற்று முழுமையாக சுவாமி மீது பக்தி செலுத்துவதற்கான அவன் அவன் தான் ஞானின். இப்ப பாருங்க அவருக்கு சொல்லுத விளக்கத்துக்கு நமக்கு எவ்வளவு தொடர்பே இல்லை பாருங்க. பக்தியை கடந்து ஞானி ஞானம் வந்துட்டு அப்புறம் பக்தி தேவையில்லைங்க. நாம என்ன சொல்றோம், முழுமையா பக்தி செய்வது தான் ஞானி. அப்ப அதெல்லாம் ஞானி ஆகுமா? அது அவர் சொல்ற ஞானம் ஞானம் ஆகுமா? சிந்திச்சுப்பாரு. அதான் சொன்னார் அருணி, சொன்னார் ஈனத்தார் ஞானங்கள் அல்லாத ஞானம், இறைவனடி ஞானமே ஞானம் என்பர். இறைவன் திருவடி மேல எவன் பக்தி செய்தானோ அவன் தான் முழுமையான ஞானி. யாரு சொன்னார்? அருந்தி சொன்னது. ஏன் இது நம்முடைய சிறப்பு நூல், சைவத்துக்கே உரிய நூல், பொது நூல், திருவள்ளுவர் திருக்குறள் பாருங்க. அவர் அங்க கடவுள் வாழ்த்து சொன்னது போற என்ன, அவனுடைய அடிச்சேர்வது தான் சொன்ன. ஒவ்வொரு குரலையும் நற்றால் தொடாது மா மலவி செய்யணும், மான் அடி சேர்ந்தான் சொன்ன. தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தான். ஒவ்வொன்றையும் அந்த அடி சேர்ந்ததான் சொன்ன. எங்குணத்தான் தாளை வணங்காதவன் பிறகு பெருங்களை நீந்தார் இறைவன் அடிச்சேரான். ஆகவே அந்த திருவடி செய்வதுதான் முக்தி. வள்ளுவர் காட்டின முக்தி அதுதான், நாம காட்டுறது தான். திருவடிங்கும் போது என்ன, அவன் மேல் பக்தி செலுத்துறது தான். ஆகவே அந்த பக்திக்கு எது தடையாக இருந்ததோ அந்த தடை நீங்கப்பெற்றவன் ஞானி. மும்மணங்களும் தடை, அந்த மும்மணங்களை நீங்கி அந்த பக்தி செய்வதற்கு ஏற்ற அந்த அருள், மும்மணங்களை நீங்கி அருளை பெறணும். நீங்க வேண்டியது மும்மணங்கள், பெற வேண்டியது ஒன்றுமில்லைன்னு சொல்லிடக்கூடாது. பெற வேண்டியது அவனுடைய அருள். அவன் அருள் இருந்தாதான் அந்த பக்தியை செய்ய முடியும். அவன் அருளாலே அவன் தாழ. ஆகவே அந்த பக்தி செய்வதற்குள்ள தடை நீங்கப்பட்டவன் தான் ஞானி. ஆகவே நமக்கு அதான் சிவஞானது, பத்தினால் மறவாது ஏத்த அவனது சீபாதத்தை அடையும் என்றது அப்படின்னு சொன்னார். ஆகையினாலே இங்க என்ன கேட்கிறாருன்னா, அந்த பக்தியோடு அந்த சிவபெருமான அது வழிபட்டு அந்த முத்தி பேரின்பத்திலேயே தானே இருக்கின்றது. எது இந்த முத்தான்மா? முத்தான்மா வந்து என்ன, வேற என்ன அதுக்கு செயல் இருக்குது? அது சிவத்தையே சிந்திச்சு கொண்டு சிவத்தோடு கலந்து அந்த சிவத்தையே வழிபட்டு அந்த வழிபாட்டில் தான் முத்தி இன்பமே கிடைக்கிறது. அந்த சிவ வழிபாடு செய்ய செய்ய அவனுக்கு முத்தி இன்பம் பெருகி கொண்டே இருக்கிறது. அவன் மேல அன்பு அது செலுத்த செலுத்த அந்த அன்பு தான் இன்பமா அது வருகின்றது. ஈதிலாபதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே. அது மேல கொண்டு வந்த பேரன்பு தான் முத்தி இன்பமா விளைகின்றது. வேற முத்தி இன்பம் வந்து வேற ஒன்று. அந்த அன்பு பெருக பெருக இன்பம் பெருகிக் கொண்டே இருக்கிறது. அப்படி ஒரு நிலை. அப்ப முத்த முத்த நாம கேட்கிற முத்தான்மா வந்து அது முத்தி இன்பம் வளர்ந்து கொண்டே இருக்கும் சொல்றோம் இல்லையா? அது மாதிரி அந்த அன்பு வந்து அது சிறந்து பெருகிக் கொண்டே இருக்கிறது. முத்தான்மாவுக்கு சோர்வாங்க அன்பு பெருகிக் கொண்டே இருக்கிறது, அதனால முத்தி இன்பமும் பெருகிக் கொண்டே இருக்கு. ஆகையினாலே அந்த மாதிரி ஒரு நிலை. அப்படி ஒரு ஏற்கனவே அப்படி அந்த பேரன்பு செலுத்தி கொண்டுதான் இருக்கு அந்த முத்தான்மா. அது ஏன் புற வழிபாடும் செய்ய வேண்டும்? இந்த அர்ச்சனைன்னு சொன்னது புற வழிபாடு. ஆலயத்திலே உள்ள சிவலிங்கத்தை வழிபட வேண்டும், தனக்கு முத்தி உறங்கி அந்த குருவின் திருமேனியை வழிபட வேண்டும், சிவன் அடியார்கள் சிவவேடம் தாங்க சிவன் அடியார்கள் வழிபட வேண்டும். பன்னெண்டாம் சொல்றது இல்லையா, என்ன சொல்றது, அன்பரோடும் அறியி ஆலயம் தானும் அரண்மனத்தோடுமே அப்படின்னு சொல்லுது. ஏன் அன்பர்கள் வழிபாடு, அன்பர்கள் வழிபாடு புற வழிபாடு ஏன் செய்யணும், ஆலயத்தில் போய் ஏன் புற வழிபாடு செய்யணும்? இதெல்லாம் செய்தார்களா இல்லையா? சிவன் முத்திரனாகிய மூவர் முதலியோ இதெல்லாம் செய்தார்கள். கலந்தரமாக சென்று ஆலயத்தில் சென்று ஆலயத்தில் உள்ள சிவலிங்க திருமேனி மீது தான் ஸ்தோத்திரங்கள்லாம் பாடினார்கள், பதியங்கள் பாடினார்கள். மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ற முறையில் தானே அவர்கள் பதியம் பாடியிருக்கின்றார்கள். இந்த தலத்தில் உள்ள இந்த பெருமானை பாடுகிறேன் தான் பாடியிருக்காங்க. அதே மாதிரி மற்ற அடியவர்களை கண்டால் எவ்வளவு வழிபட்டார்கள். ஞானசமுத்திரன் அப்போது சந்தித்து ஒருவர் வழிபட்ட காட்சியெல்லாம் அது சாதாரண காட்சியாக இருக்கலாம். இந்த புற வழிபாடு அவர்கள் ஏன் செய்ய வேண்டும்? அவர்கள் ஏற்கனவே சிவத்தோடு கலந்து சிவத்தோடு ஒன்றி சிவ வழிபாடேதான் அவர்கள் நினைத்திருக்கின்றார்கள். அப்ப புறத்திலும் ஏன் அவர்கள் வழிபட வேண்டும் என்று ஒரு கேள்வி தான் மாநாட்டன் கேட்கின்றான். அப்ப அதுக்கு பதில் சொல்ல தொடங்குறார். என்னன்னா, இப்ப சீவன் முத்தன் எப்படிப்பட்டவன்னா, சுவாமிக்கு அங்கம் மாதிரி அவன், சுவாமி அவனுக்கு அங்கி மாதிரிப்பா அப்படின்னு தொடங்குறார் இந்த பாட்டுல. தொடர்ந்து அந்த விடைய வருகின்ற பாடல்கள் ரெண்டு மூணு பாடல்கள் சொல்ற, அவற்றை பார்ப்போம். மாசிலா ஆதி அங்கம் மண்ணிடும் உயிரான், ஈசன் ஆசிலா தேகம் தேகி ஆனது போல. அதாவது போன பாட்டை சொன்ன கருத்தை மீளவும் சொல்கின்றான். மீளவும் சொன்னா கூறியது குரலாகாதுன்னு ஆகாது, அதை இன்னும் விளக்கமா சொல்றதுக்காக சொல்றேன். என்ன அப்படின்னா, போன பாட்டில் சொன்னேன் இல்லையா, சீவன் முத்தனாகிய ஆன்மா அங்கம், சுவாமி வந்து அவனுக்கு அங்கி. அப்ப இந்த அங்கமாகிய சீவன் முத்தன் என்ன செய்யறான், அங்கியாகிய சிவத்தை தொழுதுகிட்டே இருக்கான். அப்ப உனக்கு என்ன உண்மை தெரியுது, அங்கம் வந்து அங்கியே தொட வேண்டும், அந்த உண்மை தெரியுது இல்லையா? இப்ப சொல்றேன் திரண்டெடு குருவின் மானன் தேசுலாமேனி அங்கம். மானன் என்றால் மாணாக்கன், மாணாக்கனுடைய மாணாக்கன் யாரு, சீவன் முக்தி அடைந்தான் சொல்ற. இந்த சீவன் முக்தி அடைந்த சீடனுடைய அங்கம் இருக்க, உடம்பு இருக்க, இந்த சீவன் முக்தியுடைய உடம்பு, அவனுடைய உடம்பு வந்து அங்கம் மாதிரி அப்படின்னா. திரண்டெடு குருவின் மேனி ஏசிலா உயிரே ஆகி, குருவினுடைய திருமேனி அங்கி. முத்தான்மா சிவம்னு பார்க்கும்போது முத்தான்மா வந்து அங்கம், சிவம் வந்து அங்கி. அதே மாதிரி இப்போ அந்த குரு சீடன் பார்க்கும்போது சீடனுடைய உடம்பு அங்கம், குருவினுடைய உடம்பு அங்கி. குருவினுடைய உடம்புக்கு சீடனுடைய உடம்பு அங்கம் என்று சொல்கின்றார். சீடனுடைய உடம்பு அங்கம், குருவினுடைய திருமேனி அங்கி. அப்போ அங்கம் என்ன செய்யணும், அங்கே தொடரணும் இல்லையா? அப்படி அப்படி வர இப்ப சீவன் முத்தன் அங்கம் சிவம் அங்கின்னு சொன்னோம். அப்ப சீவன் முத்தன் என்ன பண்றான், சிவத்தையே தொழுதான். அதே மாதிரிதான்பா குருவனுடைய திருமேனி அங்கி, சீவனுடைய உடம்பு அங்கம். உடம்புன்னு ஏன் சொன்னார், புற வழிபாட்டை வற்புறுத்துவதற்காக உடம்புன்னு சொன்னார். வெறுமனை கூட சீடன் அங்கம், குரு அங்கின்னு கூட சொல்லல. அப்ப நம்ம சீடனுடைய ஆன்மா குருனுடைய ஆன்மான்னு போவோம். சீடனுடைய உடம்பு அங்கம், சீடன் அங்கம்னு கூட சொல்லல, சீடனுடைய உடம்பு அங்கம். குரு அது மாதிரி குருவினுடைய உடம்பு அங்கி. அப்ப இந்த அங்கம் வந்து அங்கேயே வழிபடத்தான் செய்யணும். அப்ப சீடன் தன்னுடைய உடம்பால் குருவினுடைய உடம்புக்கு சேவை செய்ய வேண்டும், வழிபட வேண்டும், வழிபாடு ஏற்ற வேண்டும் என்பது இவ்வளவு அருமையாக வற்புறுத்தப்படுகிறது. பாருங்க இந்த செய்தி இந்த ஒரு சாத்திரத்துல தான், வேற தமிழ் நூல்கள் சித்தாந்தம் தமிழ் சித்தாந்தனுடைய எதிரையும் பார்க்கணும். நம்முடைய ஆதினத்து மூன்றாவது குருமூர்த்தியில் அருளி செய்த இந்த தசகாரியம் என்ற இந்த ஒரு சாத்திரத்தை தான் பார்க்கணும். மிக அரிய செய்தி. ஏன் சீடன் முத்தியடைந்த சீடன் குரு வழிபாடு ஏன் ஏற்ற வேண்டும், அவன்தான் முத்தியே பெற்றாச்சே, ஏன் குரு வழிபாடு ஏற்றணும், லிங்க வழிபாடு ஏன் ஏற்றணும், சங்கம் வழிபாடு ஏன் ஏற்றணும் தான் சொல்றோம். குருவினுடைய திருமேனி அங்கி, சீடனுடைய திருமேனி அங்கம். அங்கம்னா அங்கியை வழிபட தானே செய்யணும். சீவன் முத்தியை வச்சு காட்டியாச்சு. முத்தான்மா அங்கி, மன்னிக்கணும், முத்தான்மா அங்கம், சிவம் அங்கி. அங்க அங்கமாகிய முத்தான்மா அங்கியாகிய சிவத்தை வழிபடுவதல்லவா? அதே மாதிரிதானே சீடனுடைய உடம்பு அங்கம், குருவினுடைய உடம்பு அங்கினா, அங்கம்னா அது அங்கியை வந்து பேண வேண்டும், போற்ற வேண்டும், வழிபட வேண்டும். எனவே சீடன் குருவினிடத்தே புற வழிபாடு செய்ய வேண்டும். தேசுலா மேனி அங்கம், மானன் தேசுலா மேனி, மாணாக்கனுடைய ஒளிபொருந்திய மேனி அங்கமாகும். திரண்டல் குருவின் மேனி உயிரே ஆகி, உயிர்னா அங்கியாகி, இசைந்த அங்கு அங்காங்கியாமே என்று சொன்னார். ஆகவே இவ்வாறு பொருந்தி சீடன் உடம்பும் குருவினுடைய உடம்பும் அங்காங்கி சம்பந்தம் உடையவை என்று கூறினார். என்ன சொன்னார், சீடனுடைய ஞானமயமான உடல் அங்கமாகும், ஞானமே திரண்டு உருக்கொண்ட குருவின் மேனி படிப்பில்லா அங்கியாக இசைந்து, இவ்வாறு சீடன் உடலும் குருவின் உடலும் தமக்குள் அங்காங்கி சம்பந்தமுற்று நிற்பன என்று அருமையாக சொன்னார். அடுத்த பாடலிலே கூறுகின்றார், வெம்மையுற்று அரக்கு இலக்கம் மேவிய அரக்கின் தன்மை செம்மை சற்றுண்டோ கேட்கின்ற. அரக்கு வந்து நல்ல சிறந்த சிவப்பு நிறத்தில் இருக்கு இல்லையா, அந்த அரக்கையே நல்லா சூடுபடுத்தி அந்த அரக்கை நல்லா இழக வச்சுட்டோம்னா அப்புறம் அதனுடைய அந்த சிவந்த நிறம் அதுக்கு இருக்குமா இல்லையா, இருக்காது அல்லவா? அதுபோல மலச்சார்போடு இருக்கும்போது அந்த ஆன்மா தான் என்ற உணர்வோடு தான் செய்யும். ஆனால் இந்த அரக்கு நல்லா சூடுபட்டது மாதிரி இந்த ஆன்மாவானது நல்லா பக்குவப்பட்டு சிவத்தை சார்ந்து விட்டால் அப்புறம் அதுக்கு தற்போதம் தன்முனைப்பு என்பது இருக்குமா? இருக்காது. ஆகவே இந்த ஆன்மா தற்போதமற்று சிவத்தோடையே ஒன்றா இருக்கு. அதனால இந்த அங்கமாக சிவத்துக்கு அங்கமாக இருக்கிற ஆன்மா அந்த அங்கியாகிய சிவத்தை வழிபடத்தானே செய்யும். இந்த பாட்டு எதுக்குன்னா, ஐயா அங்கம்னா அது அங்கியை வழிபடுமையா அப்படின்னு சொல்லுவதற்காக. சீவன்முத்தனாகிய ஆன்மா அங்கம், சிவபெருமான் அங்கி, அங்க அந்த அங்கமாகிய சீவன் முத்தன் என்ன செய்யறான், அந்த ஆன்மா என்ன செய்யுது, முத்தான்மா என்ன செய்யுது, அங்கமாகிய முத்தான்மா அங்கியாகிய சிவத்தை வழிபடுகிறது. ஏன்னா தன்முனைப்பு அற்றது அந்த அரக்கு, இழகுன அரக்கு தன் சிவந்த நிறத்தை இழந்தது போல பக்குவப்பட்ட அந்த சீவன் முத்தான்மா இது தன்னுடைய தன்முனைப்பை இழந்து அந்த அங்கியாகிய சிவத்தை போற்றிக்கொண்டேதான் இருக்கிறது. அங்கியாகிய சிவமும் என்ன பண்ணுது, இந்த அங்கமாகிய ஆன்மாவை உருக்கி உருக்கி, சிவம் எம்மை உருக்கும் பணிகொள்ளும் என்று திருவாசகர் சொன்ன மாதிரி அங்கமாகிய ஆன்மாவை உருக்கி உருக்கி அதனை அதற்கு இன்பம் அளித்துக் கொண்டிருக்கின்றது அல்லவா? அதான் சொன்னார்கள், சீவன் ஈசனை சேர்ந்து ஒன்றாகி தம்மையை அற்று ஒன்றாய், அதாவது தற்போதமற்று ஒன்றாய் நிற்றல் தரும் முதல் ஒன்றே அன்றோ. அங்க ஆன்மா சிவம்னு பேதப்படுத்த முடியுமா? முத்தி நிலையில ஒன்றா கலந்து விட்டது அந்த ஆன்மா. அம்மையற்று அளித்த மேனி அது புகுந்து உருக்கான் இருக்கும். அம்மையற்று அம்மை அந்த மை, மை என்பது இருள், அது இருள் மனமாகி ஆணவத்தை குறித்தது. அம்மையற்று அம்மையற்று அந்த ஆணவமற்று அந்த ஆணவ மடம் நீங்கப்பெற்று மேனி மேனியாக விளங்கி சிவத்துக்கு அங்கமாக அந்த ஆன்மா விளங்கி, ஆணவ மடம் நீங்கி அந்த ஆன்மா சிவத்துக்கு அங்கமாக விளங்கி அந்த அங்கமாகிய ஆன்மாவை சிவம் உருக்கான் இருக்கும். அந்த சிவமானது அதனை உருக்கி நிற்கும். அது உருக்க உருக்க இந்த ஆன்மாவும் அதை வழிபட்டுக் கொண்டே நிற்கும். எனவே அங்கம் அங்கேயே வழிபடும் என்றார். அதே மாதிரி தான் அங்கமாகிய சீடனும் அங்கே ஆகிய குருவை வழிபட வேண்டும். குரு வழிபாடு சொன்னதை வச்சே லிங்க வழிபாடும் சங்க வழிபாடும் செய்யணும் என்பதும் நம்ம சேர்த்துக் கொள்ள வேண்டும். அகம்புறம் என்று இரண்டாம் அறிவதை ஒழித்து மாயாச்சகம் புறமாக்கி தன்னை தரிசித்து சிவனோடு ஒன்றாய் இகம்பரமற்று நிற்கும் இன்பத்துள் அதீதமான சுகம்புறும் சுகம்புரி கருணை மேனி தொழுது கண்டு உருகா நிற்கும். போன பாடல் என்ன சொன்னார்கள்னா, அங்கியாகிய சிவம் அங்கமாகிய ஆன்மாவை உருக்கும் அப்படின்னாங்க. இந்த பாட்டு என்ன சொல்றாங்கன்னா, அந்த சிவத்தால் உருக்கப்படுகின்ற அந்த முத்தான்மா அது உருகி உருகி அந்த சிவத்தையே தொழுது நிற்கும். அகம் புறங்கிற பேதத்தெல்லாம் விட்டு அந்த சிவத்தையே தொழுது நிற்கும் என்று இந்த பாடல சொல்றாங்க. தன்னை தரிசித்து இந்த ஆன்மா தன்னையே நன்றாக அப்பதான் உணருதான். சிவத்தோடு கலந்த பிறகுதான் தன்னுடைய நிலையை உணருது. சிவத்தினுடைய மேன்மை அறிய அறிய தன்னுடைய தாழ்மையை உணர்ந்து எத்துணையும் அற்பமான தன்னை எத்துணை மேன்மையாகி சிவபெருமான் வந்து ஆட்கொள்கின்றான். தேவர்களுக்கும் மூவர்களுக்கும் எட்டாத சிவபெருமான் எத்துணையும் தாழ்ந்த அடியனையும் ஒரு பொருட்டாக கொண்டு இப்படி இப்படி அருள் புரிகின்றானேன்னு அது நினைக்க நினைக்க அது அப்படியே உருகின்றது பாத்தீங்களா. அதான் சிவன் தன்னுடைய தன்மையை உணர்த்துகின்றான், ஆன்மாவின் தன்மையை உணர்த்துகின்றான். அப்ப அவன் எவ்வளவு மேன்மையானவன், தான் எவ்வளவு தாழ்மையானவன் உணர்ந்து அப்படியே உருகுகின்றதான் தான் ஆன்மா. சிவபெருமான் தன்னை உணர்த்துவதும் ஆன்மாவை உணர்த்துவதும் தான் அவன் உருக்குகின்றான் என்பது. எத்துணை மேன்மையாகினான் எத்துணைப்பட்ட உண்மையை ஆட்கொள்கின்றோ அப்படின்னு உணர்த்துறான். உணர்த்தின உடனே அது அப்படியே உருகி கொண்டு இருக்கின்றது. ஆய நான் மறையவனும் நீயே ஆதல் அறிந்தி. சிவபெருமான் எப்படிப்பட்டவன், எல்லா கலைஞானங்களுக்கும் மூலமாக உள்ள நான்மறைகளே அருளி செய்தவன். அப்ப அவன் சர்வஞ்சத்துவம் உள்ளவன், முற்றறிவு உள்ளவன். என எல்லாவற்றையும் சொல்வது நால்வேதம், அதான் அருளியவன். அப்ப எல்லாவற்றையும் அறிபவன் ஆயிடுது. அவ்வளவு மேலான நான்மறைவனாகிய அந்த சிவபெருமான் அத்துணை மேலானவன். யார ஆட்கொள்றான், யான் யாவரினும் கடையனாய நாயினேன் ஆதலையும் நோக்கி கண்டு நாதனே நான் உனக்கோர் அன்பன் என்பேன் ஆயினேன் ஆதலால் ஆண்டு கொண்டாய் அடியார்தாம் இல்லையே அன்றி மற்றோர் பேயனேன் இதுதான் நின் பெருமை என்றே எம்பெருமான் என் சொல்லி பேசுகிறேனே என்று சொல்லி அந்த ஆன்மா அப்படியே உருகி நிற்கின்றது. அந்த திருவாசகத்தை வைத்திருக்கின்றார்கள். அப்படி தான் தன்னை தரிசித்து நான் யாவரினும் கடையேனாய நாயினேன் ஆதலையும் நோக்கி கண்டு அதுதான் தன்னை தரிசித்து. அதான் தம்மையும் நோக்கிக் கண்டு தகவனும் வேலையிட்டு செம்மையும் இருப்பார்கள் என்று அப்பர் பெருமான் அதான் சொன்னார்கள். அதைத்தான் தன்னை தரிசித்து என்று இங்கே சொன்னார்கள் நம்முடைய குருமூர்த்திகள். அப்படி தன்னுடைய தாழ்வையும் எம்பெருமானுடைய உயர்வையும் எம்பெருமான் அறிவிக்க அறிந்து அந்த அதனாலே உருகி உருகி அந்த ஆன்மா சிவத்தை தொழுது கொண்டிருக்கின்றது. அப்படி உருகி கொண்டிருக்கின்றது. இதுதான்ப்பா அங்கத்துக்கும் அங்கிக்கும் உள்ள சம்பந்தம். இப்போ நான் என்ன சொன்னேன், சீடன் அங்கம்னு சொன்னேன், குரு அங்கின்னு சொன்னேன். அப்ப இந்த சீடன் அங்கமாகிய சீடன் அங்கேயாகிய குருவை இப்படி உருகி உருகி தொட வேண்டுமா வேண்டாமா? அதனாலதான் புற வழிபாடு குரு வழிபாடும் இந்த சிவன் முத்தன் செய்யணும்னு விதிச்சாங்க. குருவேதான் சிவலிங்கத்திலே இருக்கார், அதனால சிவலிங்கத்தையும் வழிபட வேண்டும் சொன்னார்கள். பாதவுரடிகள் புராணத்துல பார்க்கின்றோம், மணிவாசக பெருமான் சிவபெருமான் வந்து அந்த இடத்துல மூவர் முதலிகளுக்கும் அவர்களுக்கும் உள்ள வேற்றுமை, மணிவாச பெருமானுக்கும் உள்ள ஒரு வேற்றுமை. அற்பாளர்களுக்கு அனுமன்னும் ஆதிமானும் கேட்பான்புகிற அளவில் கிழக்க வண்ணிட்டார். மூவர் முதலிகளை தரந்தரமாக யாத்திரை கொண்டு செய்தார் சாமி வந்து. அவர்களும் முத்தர் தான், மணிவாசரும் முத்தர் தான். மணிவாசகருக்கு எம்பெருமானிட்ட கட்ட வேண்டும் என்றால் எம்பெருமான் சில தலங்களை சொன்னார், இந்த தலங்களை எல்லாம் வழிபட்டு விட்டு சிதம்பரம் தான் உனக்கு பரமுத்தி தந்து விடுகின்றேன்னு சொல்லிட்டேன். ஏற்கனவே முத்தன் ஆக்கியாச்சு திருப்பரந்துறையிலே பரமுத்தி, இந்த தேகத்தையும் விட்டு கடந்து செல்கின்ற முத்தன். அப்ப சுவாமி சொன்ன தலங்களை மட்டும் வழிபட்டு வந்தார் மணிவாசகர். அந்த தலங்கள்லாம் வழிபடும் போது வாதவுரடிகள் புராணத்துல அது நம்ம ஆதீன அற்கொலை தான். வாதவுரடிகள் புராணம் கடவுள் மாமுனிவர் நம்முடைய ஆதீன முனிவர் அதில் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். ஒவ்வொரு தலத்திலையும் உத்தரகோச கங்கை முதலிய ஒவ்வொரு தலத்திலையும் மணிவாசபெருமான் வழிபடும் போது அந்த சிவலிங்க திருமேனியில நம்ம ஆட்கொண்ட அந்த குருவின் திருக்கோலத்தை கண்டார்னு சொல்லி. அதனாலதான் பன்னெண்டாம் சித்திரத்துல வந்து வருங்க குருவை வழிபடுங்கன்னு வரல. ஏதாவது என்ன செய்யணும், அன்பரோடு